ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய இன்னொரு ஷோவான திரைக்கதை போமாவோட ஒரு ரெகுலர் லிசனரை வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அவர் திரைத்துறையை சேர்ந்தவர், அதனால தான் நம்மளோட அந்த ஷோ வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணி விரும்பி கேட்டிருக்கார் போல். அவரை மீட் பண்ணி பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, என்னப்பா கிட்டத்தட்ட 1 வருஷமாச்சு, கடைசியாக போன சிம்பு படம் வந்தப்போ மாநாடு வந்தப்போ ஒரு ஷோ பண்ணேன், அதுக்கப்புறம் சிம்பு 1 படம் நடிச்சிட்டாரு, தனுஷ் 3 படம் நடிச்சிட்டாரு, இங்கிலாந்தில் ராணி செத்து போய் ராஜா வந்துட்டாரு, அதே மாதிரி நம்ம ஊரில் இருந்த ராஜா ஒருத்தர் எம்பி ஆகிட்டாரு, இங்கிலாந்தில் இருந்த நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராகவே ஆகிட்டாரு, இவ்வளோ நடந்திருக்கு ஆனால் திரைக்கதை போமால மட்டும் 1 எபிசோடு கூட வரலையே அப்படின்னாரு. என்னப்பா இவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்கலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. பேண்டமிக் அப்போ இருந்த அந்த 2 வருஷம் வீட்டில் சும்மா இருந்ததுக்கான பிரேக் டைம்க்கு காம்பன்சேஷன் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து போன 6-7 மாசத்தில் வேலை பளு வந்து ஒரு 3-4 மடங்கு அதிகமாயிருச்சு. என்னால் பெருசாக வேற எந்த விஷயத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சிக்கலும் வந்துருச்சு. அதனால தான் என்னால் பாட்காஸ்டிங்கையும் ஒழுங்காக பண்ண முடியல. இருந்தாலும் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்னொரு ஷோ இருக்குது, அதில் ஒரு 2-3 எபிசோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தாக்கல் சொல்ல வந்த என்னோட ஒரு எபிசோடை வந்து அவருக்கு ஷேர் பண்ணேன். அந்த எபிசோட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி திரும்ப கால் பண்ணி இந்த மாதிரி அந்த எபிசோடெலாம் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது, சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் வேற ஒரு விஷயத்த வேற ஒரு தளத்தில் இருந்து பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லது, நல்ல விஷயம், தொடருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவர் அவரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணார். அப்படி இவரை பற்றி இவருடைய குடும்பத்தில் இருக்கிற சில பேர் இல்லாத விஷயங்களெல்லாம் கொஞ்சம் பெருசுப்படுத்தி பேசியிருக்காங்க போல, அது ஒரு டீப் ஸ்ட்ரெஸ்ஸோட என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ குடும்பத்தில் இருக்கிறவங்க இவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. அட் த சேம் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்களும் இவர் இருக்கிற தொழிலில் வந்து ரொம்ப தப்பான விஷயம்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து இவர் இல்லாதப்போ இவரை சுற்றி பேசியிருக்காங்க போல. அதை தான் ரொம்ப வருத்தத்தோடு என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. எனக்கு அவர் தனிப்பட்ட முறையிலையும் ரொம்ப நல்லா தெரியும், கொஞ்சம் ரெபலியஸான பர்சன், ரொம்ப ப்ரொக்ரெசிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு பர்சன், அதே நேரத்தில் எந்த கருத்தாக இருந்தாலும் கொஞ்சம் வெளிப்படையாக எல்லாருக்கிட்டேயும் மூஞ்சிக்கு நேராகவே பேசக்கூடிய ஒரு தன்மையுடையவர். அதனால் அவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அவர் குடும்பத்தில் அவர் என்னவா இருக்கிறாரு இல்லை இருக்க முடியும் அப்படி இருக்கிறதுனால அவரை பற்றி என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு என்னால் யூகிக்க முடிஞ்சது. ஏன்னா எனக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி கொஞ்சம் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வச்சுட்டு என்னால் ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் மட்டும் அவருக்கு அப்போ கொடுக்க முடிஞ்சது டைம் பீயிங்க்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி அவங்க அப்படி புரளி பேசுறதுனால இல்லை அவங்க வந்து நம்மளை பற்றி இல்லாத கருத்தை சொல்கிறதுனாலையோ இல்லை அந்த கருத்தை வந்து மாற்றி சொல்கிறதுனாலையோ இல்லை ஊதி பெருசாக்குறதுனாலையோ நம்மளை பற்றிய அந்த கருத்து இல்லை ஒரு உண்மைங்கிறது மாற போகிறதில்ல, யாரோ ஒருத்தர் சொல்கிறதுனால அது நம்மளை பாதிக்குதா அப்படின்னா ஒரு வேளை பாதிக்கலாம், பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பாதிப்பை நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறோம், அதனால் ஏற்படுற தாக்கத்தை நம்ம எந்த அளவுக்கு தவிர்க்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதை பற்றி தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கும் தோணுச்சு, இப்படிப்பட்ட புறம் பேசுதல் காசிப்பிங்க்கு வந்து நிறைய பேர் இங்கே வந்து நம்ம பலியாகிறோம், அதன் காரணமாக நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அதை பற்றி ஒரு எபிசோட் பண்ணலாமே, காசிப்பிங் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு ஊடுருவுது அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். அதை பற்றி தான் இந்த எபிசோடில் நான் கொஞ்சம் எலாபரேட்டாக பேச போகிறேன். நான் சந்தோஷ் மாதேவன், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த வலையொலி நிகழ்ச்சி தாக்கல் சொல்ல வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு காசிப் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நேரடியாக பாதிக்குதா ஊடுருவுதா மாற்றுதா அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு காசிப்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். மாந்தவியல் குறித்து யுவல் நோவா ஹராரி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், அவர் வரலாற்று ஆசிரியரும் கூட, அவர் வந்து சேப்பியன்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதினார். அந்த புக்கில் நிறைய கருத்துக்கள் இந்த காசிப்ஸை பற்றி அவர் பேசியிருக்காரு. இந்த காசிப்ஸ் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கு காரணமே காசிப்பிங் அப்படிங்கிற இந்த ஸ்கில் செட் தான். இது வந்து மற்ற விலங்குகள்கிட்ட காணப்படாத ஒரு ஸ்கில் செட். ஏன்னா மனுஷன்கிட்ட இருக்கிற கிட்டத்தட்ட 99% ஆஃப் நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ் வந்து வெவ்வேறு மிருகங்கள் கிட்ட, குறிப்பா பாலூட்டிகள் பறவைகள் கிட்ட இருக்கிறத வந்து சயின்ஸ் இப்போ வரைக்கும் டிஸ்கவர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இவ்வளவு நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ் இருந்தும் ஏன் எந்த மிருகத்தாலையும் மனிதன் அளவுக்கு பரிணாம வளர்ச்சியில இப்படி ஒரு அறிவை எட்ட முடியல அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தா காசிப்பிங் வந்து எந்த அளவுக்கு மனுஷனுக்கு வந்து ஒரு பெரிய பலமா இருந்திருக்குது, அவனுடைய அறிவு வளர்றதுக்கான ஒரு பெரிய காரணமா இருந்திருக்குது அப்படிங்கறத வந்து சேப்பியன்ஸ்ல யுவல் பேசுறாரு. மனுஷனால தன்னுடைய இயலாமை என்னவோ இல்ல தனக்கு புரியாதது என்னவோ அதையெல்லாம் காசிப்பா மாத்துறான் அப்படின்றத சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளே நம்மளுடைய வட்டத்துல கேள்விப்பட்டிருப்போம், பேய் கதைகள்லாம் பேசும்போது இது நிறைய நடந்திருக்கும். என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு நடந்தது, அக்காக்கு நடந்தது, பாட்டிக்கு நடந்தது அப்படின்னு ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து தான் ஒரு பேய் கதையவே சொல்ல ஆரம்பிப்போம். இப்படி சொல்லப்படுற பேய் கதைகள்ல பெரும்பாலானவை வெறும் புரளிகள் தான். இப்படி ஒரு புரளியை சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தனக்கு நடந்ததா சொல்லும் போது அங்க ஒரு எவிடன்ஸ் தேவைப்படுது, அதே வேளையில இது கற்பனையாவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும் போது அங்க இது யாருக்கோ நடந்ததா சொல்லப்படுறதுக்கு ஒரு கதாபாத்திரம் தேவைப்படுது. அதனாலதான் அங்க ஃப்ரெண்டோ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோ வராரு. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, எவனோ ஒரு மனுஷன் எவனோ ஒருத்தன் கிட்ட இப்படி சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்னா, நான் அங்க ஒருத்தனை பார்த்தேன், அவன் ஒரே நேரத்துல 20 பேர் அடிக்கிறான்டா, இல்ல ஒரே நேரத்துல 20 புலியோட சண்டை போடுறான்டா அப்படிங்கறத சொல்லியிருக்கலாம். இப்போ இங்க மனுஷனுக்கு ஒரு ரேஷனாலிட்டி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி ஒருத்தனால ஒரே நேரத்துல 20 பேரை அடிக்க முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த சிந்தனை தோன்றும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனுஷனுக்குள்ள உண்டாகுது. இப்போ இந்த பகுத்தறிவு தான் நிஜமாவே ஒருத்தன் ஒரே நேரத்துல 10 பேரையோ 10 புலியவோ ஒரு சண்டையில சந்திச்சு ஜெயிக்கணும்னா அவனுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கும். அப்படிதான் வேட்டைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் போருக்காகவும் மாறியிருக்கும். இதுக்கு இன்னொரு நல்ல இல்லஸ்ட்ரேஷன் வந்து நிஜமாவே நடந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ரைட் பிரதர்ஸோட கதை தான். ஸோ என்னைக்கோ ஒரு மனுஷன் பறவைகளை பார்த்து அவனும் பறக்கணும் அப்படின்ற ஆசையை பட்டிருப்பான். ஆனால் மனுஷனால் பறக்கவே முடியாது அப்படின்னு அவனுடைய பகுத்தறிவு அவனை தடுத்திருக்கும். ஆனால் அதே பகுத்தறிவு தான் ஒருவேளை மனுஷன் பறக்கணும்னா எது அவனை எனேபிள் பண்ணும் அப்படின்னு யோசிச்சிருக்கும். அப்படி ஒரு சாதாரண புள்ளியில் தொடங்கின ஒரு சிந்தனை தான் ரைட் பிரதர்ஸ் ஏரோப்ளைனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருந்திருக்கும். இப்போ இதே பகுத்தறிவு ஆப்போசிட் சைடில் என்னவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஒருத்தன் அங்கே ஒரு 10 பேரை ஒரே நேரத்தில் அடிக்கிறான், இல்லை ஒரு 20 புலிய ஒரே சண்டையில் வந்து அடித்து ஜெயிச்சான் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது அது எப்படி ஒருத்தனால முடியுங்கிற க்வெஸ்சன் இவனுக்கும் வரும். ஆனால் இவனோட பகுத்தறிவு என்னவா வேலை செய்யும் அப்படின்னா, அவன் ரொம்ப பலம் வாய்ந்தவனாக இருப்பான் போல, அவன் ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் போல, அவன் ஒரு சூப்பர் ஹியூமனாக இருப்பான் போல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படி பார்த்தா இந்த இன்டர்பிரிட்டேஷன் படி கடவுள் உண்டானதுக்கு காரணம் பகுத்தறிவா தான் இருந்திருக்க முடியும். அதுவே தான் இப்ப மனுஷன் பறக்கிறதுலயும் இருந்திருக்கும். சோ ஒருத்தனால பறக்க முடியும் அப்படின்னு எவனோ ஒருத்தன் நம்புறான் அப்படின்னா அந்த பறக்கிறவன் கடவுள் ஆயிடுறான். இல்ல மனுஷனால பறக்கவே முடியாது, அதை வேற ஏதாவது வந்துதான் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் எவல்யூஷன்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், ஃபிளைட்டை கண்டுபிடிக்கிறான். இந்த பேரலல்ஸ் தான் காசிப்பிங்ல அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. இது எப்பவுமே ஒரு இயலாமைங்கிற புள்ளியில இருந்தா ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா மாற்றம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இந்த மாற்றம் தான் காசிப்பிங் நடக்கிறது இரண்டாவது மிகப்பெரிய காரணம். முத முதல்ல வேட்டி கட்டிட்டு இருந்த ஊர்ல ஒருத்தன் பேண்ட் போட்டு வந்திருக்கும் போது அவன் கோமாளியா தான் தெரிஞ்சிருப்பான். ஆனா இன்னைக்கு பேண்ட் மட்டுமே போட்டுட்டு இருக்கிற ஒரு ஊர்ல வேட்டி கட்டுறது வந்து ஒரு அக்கேஷனலான இல்ல ஒரு கிராண்டியரான இல்ல ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலான விஷயமா பார்க்கப்படுது. இதைதான் நம்ம மாற்றம்னு ஒரு சோசியாலஜி ஆங்கிள் இருந்து அணுக வேண்டியிருக்கு. இந்த மாற்றம் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங் தான். இந்த உள்ளுணர்வு கூட மிருகங்களுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவில் நிறைய வேறுபாடை வந்து காட்டுது. இப்ப யானை போற பாதையில வந்து நம்ம ரோடு போடுறோம், அங்க இருக்கிற காட்டு அழிக்கிறோம், ஆனாலும் யானை தன்னுடைய பாதையை மாத்திக்கிறது இல்லை அப்படிங்கிற செய்தியை நம்ம ஒவ்வொரு வருஷமும் படிச்சுட்டு தான் இருக்கோம். அதே வேளையில நீங்க காக்கா இப்ப கட்டுற கூட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மெட்டல் கம்பி, துருப்பிடிச்ச கம்பி, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல எல்லாம் இருக்கிற சின்ன சின்ன மெலிசான கம்பி எல்லாம் இப்ப இருக்கிற கூடுகள்ல இருக்கிறத அப்சர்வ் பண்ணிட்டும் வராங்க. ஸோ மாற்றம் அப்படிங்கிறது எல்லா மிருகத்துக்குமே நிறைய விதத்தில் அடாப்டபிளாகவும் இருக்குது, அடாப்ட் பண்ண முடியாமலும் போகுது. மனுஷனுக்கும் அதே தான். ஆனால் மனுஷனுக்கு நம்ம முதல்ல சொன்ன இந்த கம்பேரிட்டிவ் நாலேஜ், இந்த ரேஷ்னல் நாலேஜ், அதாவது பகுத்தறிவு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எந்த அளவுக்கு அவனுடைய மனசுக்குள்ள அவனுடைய சிஸ்டமில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹீ வில் அடாப்ட் டு சேஞ்ச். அப்படி அந்த சேஞ்சுக்கு அடாப்ட் ஆக முடியாதவன் அந்த இடத்துல ஒரு காசிப்பை உருவாக்குறான். ஆரம்பத்தில் ஒரு நடிகனோ நடிகையோ லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அது ரொம்ப ஒரு அபத்தமான இல்லை ஒரு கலாச்சாரத்தையே சீர்கெடுக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. ஆனால் லிவ்இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மனுஷன் உருவான காலத்திலருந்தே, கல்ச்சர் சிவிலைசேஷன் உருவான காலத்திலருந்தே மனுஷன் கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் தான். ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிற ஐடியாவோடய மனுஷன் பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லைல்ல. கல்யாணம்ங்கிறது ஏதோ ஒரு டைம்ல இன் பாயிண்ட் ஆஃப் எவல்யூஷன் தான் உருவாயிருக்கும். ஸோ சொசைட்டியோட அக்செப்டன்ஸ் வேணும், சொசைட்டியோட வேலிடேஷன் வேணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும். அந்த நிர்பந்தத்தின் பெயரில் தான் கல்யாணம் அப்படிங்கிற சிஸ்டமே உருவாயிருக்கும். அப்போ கல்யாணம்ங்கிற சிஸ்டம் உருவான காலத்தில் அதுவே ஒரு மேஜர் சேஞ்சாக தான் இருந்திருக்கும். அந்த சேஞ்சையும் அப்போ எல்லாருமே ஒரே நேரத்தில் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களாங்கிறதும் சந்தேகம் தான். ஸோ இப்படிப்பட்ட சேஞ்சஸ் வந்து ஒவ்வொரு காலத்திலையும் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த சேஞ்சை எவன் முதல்ல முன்னெடுக்கிறானோ அவன் மீது ஒரு காசிப் வைக்கப்படுது. ஸோ அந்த காசிப் தான் மறுபடியும் அடுத்த பாயிண்ட் ஆஃப் எவல்யூஷனுக்கு மனுஷனை தள்ளுது. இப்போ இந்த சேஞ்சை ஒரு மனுஷன் எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. என்னதான் மிக்சிலெல்லாம் அரைச்சாலும் அம்மியில் அரைக்கிற மாதிரி சட்னி வருமா, இல்லை என்னதான் கிரைண்டரில் அரைச்சாலும் ஆட்டுக்கல் ஆட்டுற மாதிரி மாவு வருமா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருப்பீங்க. இது ஒரு சேஞ்சுக்கு அடாப்ட் ஆக முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான். அதுக்கு காரணத்தை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் நைட் ஷிஃப்ட் பற்றிலாம் பேசியிருந்தோம்ல. காலேஜ் படிக்கும்போது நைட்டு முழிச்சிருக்காத அப்படின்னு சொல்கிற அதே அம்மா அப்பா தான் பையனோ பொண்ணோ நைட் ஷிஃப்ட் போகும்போது காஃபி போட்டு தரது, டிஃபன் பேக் பண்ணி தரது, கேபு டைமுக்கு வருதான்னு பார்க்குறது, பையன் மாடா உழைக்கிறான் ஓடா தேயிறான்லாம் சொல்கிறது. அந்த டைமில் அது ப்ரைட் ஆகிடும். இதுக்குள்ள அவங்க ப்ரைடை தேடுறதுக்கான ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணம் கிரைண்டர்ல இல்லை. அது என்ன காரணம்னா கன்வீனியன்ஸ், கம்ஃபர்ட். நைட் ஷிஃப்ட் போறதுனால காசு வருது அப்படிங்கும்போது அங்கே ஒரு கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் உருவாக்குது. கிரைண்டர்ல அரைக்கிற மாவுல என்ன கம்ஃபர்ட் இருக்கு அப்படிங்கிறது அதை சொல்றவங்களுக்கு தெரியாது. அதை சொல்றவங்கள ஒரு தடவை அம்மியில சட்னி அரைக்க வச்சுட்டு இன்னொரு தடவை மிக்சியில அதே சட்னி அரைக்க வைக்கும்போது அதுல என்ன கம்ஃபர்ட் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அந்த கம்ஃபர்ட்டை யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் யார் சமைச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வரும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா அது அடுத்த ஸ்டெப் ஆஃப் எவல்யூஷனா மாறுது. ஸோ ஒரு சேஞ்ச் கம்ஃபர்ட்டை அடையிற வரைக்கும் அது காசிப்பா தான் இருக்கும். மனுஷன் முத முதல்ல விண்வெளிக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்தான். அதனால என்ன பண்ணான்னா ஒரு நாய் அனுப்புனா. அந்த நாய் பேரு லைகா. சோ யுஎஸ்எஸ்ஆர் வந்து மனுஷனை ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடி மனுஷனால ஸ்பேஸ்ல இருக்கிற சூழ்நிலைகளை தாங்கிக்க முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக லைகாவை அனுப்புனா. இந்த ஸ்பேஸ் டாகா மாறுறதுக்கு முன்னாடி லைகா வந்து மாஸ்கோவோட வீதிகளில் அலைஞ்சிட்டு இருந்த ஒரு தெருநாய். எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் இந்த இன்சிடென்ட்டை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது யோசிச்சிருப்பாங்க மாஸ்கோவோட வீதிகளில் ஒரு 12-13 கிலோல ஓடிட்டு இருக்கிற சுத்திட்டு இருக்கிற ஒரு நாய் வந்து தன்னுடைய தலைக்கு மேல பறக்கும் அப்படின்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா, நம்பி இருப்பாங்களா? பட் அந்த நாய் பறந்துச்சு. லைகா பறக்கிற வரைக்கும் நாய் பறக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு காசிப். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் மனுஷன் வந்து ஸ்பேஸ்க்கு பறந்துகிட்டே இருக்கான். மறுபடியும் ஒரு நாயவோ பூனையவோ இந்த காரணத்துக்காக அவன் அனுப்ப வேண்டிய அவசியமும் ஏற்படல. இந்த கம்ஃபர்ட்டுக்கான ஒரு ரொம்ப ரீசெண்டான ஒரு எக்ஸாம்பிள், நான் திரைக்கதை பொம்மா பாட்காஸ்ட் சீரீஸ்ல கூட இதை பத்தி பிரீஃபா ஒரு எபிசோட்ல பேசியிருந்தேன். சூப்பர் ஹீரோ காமிக் உலகத்தின் ஒரு பிதாமகனா கருதப்படுற காமிக் கிரியேட்டர் ஸ்டான்லி இருக்கார்ல. ஸ்டான்லி வந்து ஸ்பைடர் மேன் அப்படிங்கிற சூப்பர் ஹீரோ கேரக்டரை வந்து உருவாக்குறாரு. அதை உருவாக்கும் போது அந்த கேரக்டரை வந்து ஒரு இளைஞனா உருவாக்குறாரு. யூஸ்வலா அது வரைக்கும் இருந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு அடல்ட்டா இருக்காங்க. இளைஞர்கள் சூப்பர் ஹீரோவா இருந்தா மோஸ்ட்லி அவங்க வந்து சைட் கிக்ஸா இருப்பாங்க. சைட் கிக் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு மெயின் சூப்பர் ஹீரோவோட அசிஸ்டன்ட், அசோசியேட் இல்ல ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா இருப்பாங்க. சோ இவர் ஸ்பைடர்மேனை உருவாக்கும் போது அவன் ஒரு இளைஞனா உருவாக்குறாரு. அவனுக்கு லைஃப்ல பர்சனல் லைஃப் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரிலாம் காட்டுறாரு. அந்த இஷ்யூஸ் அவன் எப்படி ஃபேஸ் பண்றான், அட் தி சேம் டைம் அவன் எப்படி உலகத்தையும் காப்பாத்துறான் அப்படிங்கிறது தான் ஸ்பைடர்மேனோட ஐடியாவா இருக்கு. இந்த ஐடியாவை வந்து அவருடைய பப்ளிஷர் கிட்ட போய் அவர் பிட்ச் பண்ணும்போது அந்த பப்ளிஷர் என்ன சொன்னாருன்னா, ஸ்டான்லி பொதுவா மனுஷங்களுக்கு வந்து ஸ்பைடர்னாலே பிடிக்காது, நீ என்னடா ஸ்பைடரை பேஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோ உருவாக்கியிருக்க, எப்படி நம்மளோட ஆடியன்ஸ் இதை படிப்பாங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் அவர் வந்து கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த சூப்பர் ஹீரோ வேற ஒரு யூத்தாக காட்டியிருக்க, யார் யங்ஸ்டர்ஸோட கதையெல்லாம் படிப்பாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன பெருசாக பிரச்சனை இருக்க போகுது, அவனுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது, அவனுக்கு என்ன பர்சனல் இஷ்யூஸ், அவன் வந்து சைட் கிக்காக மட்டும்தான் இருக்க முடியும், நீ அவனை மெயின் சூப்பர் ஹீரோவாக வச்செல்லாம் கதை சொன்னால் யாரும் படிக்க மாட்டாங்க, அதனால இந்த ஐடியாவை கில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டான்லியும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட சரி வேற வழி இல்லை நம்ம இதை வந்து ட்ராப் பண்ணிடலாம் ஐடியாவை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. ஆனால் இந்த ஐடியா வந்து அவர் மனசை போட்டு ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணுறாருனா, அமேசிங் ஃபேண்டசி அப்படின்னு சொல்லி ஒரு காமிக் சீரீஸ் வந்து ஒரு வீக்கில் முடியுது. ஸோ எப்போவுமே முடிகிற காமிக் சீரீஸை வந்து யாருமே பெருசாக வாங்கி படிக்க மாட்டாங்க. அதனால அட்லீஸ்ட் உருவாக்குன பாவத்துக்காவது இந்த ஐடியா வந்து நான் இதில் பப்ளிஷ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவடைய போகிற ஒரு காமிக் சீரீஸில் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஆனால் பப்ளிஷ் ஆன அந்த வீக் அமேசிங் ஃபேண்டசியோட சேல்ஸ் ஃபிகர்ஸ் வந்து ஒரு பெரிய நம்பரை ரீச் பண்ணுது. உடனே ஸ்டான்லியோட பப்ளிஷர் திரும்ப ஸ்டான்லி கிட்ட வந்து, நீ ஒரு ஐடியா சொன்னிய ஸ்பைடர்மேன்னு சொல்லி எனக்கு கூட ரொம்ப பிடிச்சதே, அந்த ஐடியாவை வந்து நம்ம ஒரு மெயின் சீரீஸாகவே லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாராம். இதை வந்து நக்கலாக ஸ்டான்லி சொல்லிட்டு அந்த கதையை சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாக்காக நீங்கள் சின்சியராக உழைச்சிருக்கீங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அதை வந்து நீங்கள் மதிக்க வேண்டிய பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஐடியாவுக்கு மேலே உங்களுக்கு சின்சியரான பிலீஃப் இருக்குன்னா நீங்கள் அதுக்காக உங்களுடைய முழு திறனையும் உங்களுடைய முழு உழைப்பையும் கொடுங்க. அது சக்சஸ் ஆகுதோ ஃபெயிலியர் ஆகுதோ அது மேட்டர் இல்லை, ஆனால் உங்களுடைய உழைப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிப்பார். இன்னைக்கு ஸ்பைடர்மேன் தான் உலகத்தோட மோஸ்ட் பாப்புலர் சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல டாப் 3 பொசிஷன்ல ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு கதாபாத்திரமா இருக்கு. ஒரு சேஞ்சை நீங்க ப்ரப்போஸ் பண்றீங்க அப்படின்னா அது ஆரம்பத்தில் காசிப்பாக தான் இருக்கும். உங்களை பத்தி தப்பாக தான் பேசுவாங்க, உங்களை பற்றி இல்லாதது தான் பேசுவாங்க, ஊதி பெருசாக்குவாங்க. பட் அந்த சேஞ்ச் வந்து என்றைக்கோ ஒரு நாள் மற்றவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக மாறும்போது அந்த சேஞ்சே அவங்க கிட்டேருந்து தான் தொடங்கியிருக்கோம். அதனால் அந்த கம்ஃபர்ட் வர வரைக்கும் நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம ஐடியாவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷன். ஏன்னா நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்மளை பற்றி பொருளி பேசுகிறவங்க அவங்களோட பகுத்தறிவை இன்னும் வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க இன்னும் மனுஷனால் பறக்க முடியும்னு தான் நம்பிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு, அதனால் அவங்க மேலே கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதிகபட்சம் எம்பத்தைஸ் பண்ணி பாவம் அவங்க அறிவு வளர்கிற வரைக்கும் நம்ம காத்திருப்போம், வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த கருத்தோட இந்த எபிசோடை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோட் குறித்து உங்களுக்கு ஏதாவது ஆதரவு கருத்து, முரணான கருத்து, மாற்று கருத்து, எதிர்கருத்து இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டியது என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் சாண்டி அண்டர்ஸ்கோட் மேடி SANDY_MADDY அல்லது என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் myself_சந்தோஷ் MYSELF_SANTHOSH. இங்கே வந்து நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம், இல்லை என்ன டேக் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறதுக்கு என்னுடைய டிஎம் விண்டோ எப்போதும் திறந்தே இருக்கும். சீக்கிரமே உங்களை இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன். இது தாக்கல் சொல்ல வந்தேன், நான் சந்தோஷ் மாதேவன்.